சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான விடயம், போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கிரீன் சிக்னல் காட்டிய ஹமாஸ், போர் நிறுத்த முன்மொழிவுகள் குறித்து கட்டார் எகிப்துடன் ஹமாஸ் ஆலோசனை, பிரிட்டன் அமெரிக்கா இரு நாடுகளையும் ஒரே நேரத்தில் சீண்டிய கவுதிகள், எங்கள் இராணுவத்தின் பலம் குறையவில்லை என்றும் எச்சரிக்கை. நேட்டோ அமைப்பிலிருந்து பிரான்ஸ் வெளியேற வேண்டும், பிரான்ஸ் எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம், ரஷ்யாவிற்கு ஆதரவு, இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தொடங்கப்பட்ட காசா யுத்தத்தில் ஒரு தரப்பு போர் நிறுத்தத்தினை நோக்கி பயணித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலின் வலதுசாரி அமைச்சர்கள் போர் நிறுத்தத்தினை எதிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஏறக்குறைய 7 போருக்கு பிறகு காசா பகுதியில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்திற்கான இஸ்ரேலின் சமீபத்திய திட்டத்தை மதிப்பாய்வு செய்த பின்னர் பாரிய ஆட்சேபனைகள் எதுவும் தங்களுக்கு இல்லை என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டால் ரஃபா மீதான தாக்குதல் நிறுத்தப்படும் என்றும், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டாவிட்டால் விரைவில் தாங்கள் ரஃபாவில் ஊடுருவோம் என்றும் இஸ்ரேல் கூறியிருந்தது. இதற்கு ஏற்றாற்போல இஸ்ரேலும் ரஃபாவின் எல்லையருகே இராணுவங்களை குவிக்க தொடங்கியது. இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான மத்தியஸ்தர்களுடனான பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை முடிவடைந்தது. இதனையடுத்து சனிக்கிழமை இஸ்ரேலினுடைய ஒப்பந்த கருத்துக்களை படித்து வருவதாக ஹமாஸ் கூறியது. பின்னர் தற்போது 6 கால போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் கிரீன் சிக்னல் காட்டியுள்ளது. இஸ்ரேலின் எதிர்ப்பு குழுவான ஹமாஸின் பதிலை வழங்க இஸ்லாமிய இயக்கத்தின் தூதுக்குழு திங்கட்கிழமை அன்று எகிப்துக்கு வரும் என்று மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒருவர் AFP தெரிவித்திருக்கிறார். இந்த முன்மொழிவின் உள்ளடக்கங்கள் தொடர்பாக இஸ்ரேல் சமர்ப்பித்த அவதானிப்புகள் மற்றும் விசாரணைகளில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். நவம்பரில் 1 போரை நடத்தியதிலிருந்து எகிப்து, கட்டார் மற்றும் அமெரிக்கா ஒரு புதிய போர் நிறுத்தத்திற்கு முயற்சித்து வருகின்றன. கடந்த போர் நிறுத்தத்தில் கைதிகள் பரிமாற்றத்தில் 80 இஸ்ரேலிய பணைய கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 240 பலஸ்தீனர்களுக்கு ஈடாக பரிமாறிக்கொள்ளப்பட்டார்கள். கடந்த போர் நிறுத்தத்தின் போது கைதிகள் பரிமாற்றத்தில் 80 இஸ்ரேலிய பணைய கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 240 பலஸ்தீனர்களுக்கு ஈடாக பரிமாறிக்கொள்ளப்பட்டார்கள் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும். இவ்வாறாக போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எகிப்தில் இன்று தொடங்கவுள்ளது. இதற்காக ஹமாஸ் அமைப்பு தனது குழுவை அனுப்பியுள்ள நிலையில் நேற்றிரவு காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஃபா நகரில் நடந்த தாக்குதல்களில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 20, காசா சிட்டியில் 7 கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பணைய கைதிகள் உயிருடன் இருப்பதற்கான ஆதார வீடியோக்களை ஹமாஸ் வெளியிட்டதை அடுத்தே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் முன்வந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் உள்ள ஜபல் பிளாட் மற்றும் மார்வாகின் ஆகிய இடங்களில் உள்கட்டமைப்பு மற்றும் ராணுவ கட்டடங்கள் உட்பட பல ஹிஸ்புல்லா இலக்குகளை ஒரே இரவில் தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய படைகள் மற்றும் ஈரான் ஆதரவு குழு தினசரி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இவை பெரும்பாலும் எல்லைப் பகுதிகளில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் தாக்குதல்கள் நோக்கம் மற்றும் தீவிரத்தில் அதிகரித்த தன்மை காணப்படுகின்றது என்றே கூற முடியும். இதுவரையில் எல்லை தாண்டிய தாக்குதல்களில் லெபனானில் 350 மேற்பட்டவர்களும் இஸ்ரேலில் 22 கொல்லப்பட்டமை இங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் லெபனானிலிருந்து அண்மையில் சரமாரியாக 20 ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தகவல் தெரிவித்துள்ளன. பெரும்பாலான எரிகணைகள் இடைமறிக்கப்பட்டதாகவும் சில திறந்த பகுதிகளில் விழுந்ததாகவும் IDF மேலும் கூறுகின்றது. குறித்த தாக்குதல் சம்பவத்தில் சேதங்களோ காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை கூட லெபனானிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த சிறமறியான ராக்கெட் தாக்குதலுக்கு ஹமாஸ் போராளி குழுக்கள் பொறுப்பேற்றுள்ளதாக சேனல் 12 கூறுகின்றது. ரஃபாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் மத்தியிலேயே இத்தகைய தாக்குதல்கள் ஹமாஸ் நடத்தியுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. மறுபுறம் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்கின்ற நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி படை மத்திய தரைக்கடல் பகுதிகளில் பயணிக்கும் அனைத்து வகையான வணிக கப்பல்களையும் குறிவைத்து தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை ஹவுதிகள் தாக்கி அளித்துள்ளார்கள். ஏமன் செய்தி தொடர்பாளர் ஜாக்கியா சாரி இதுபற்றி கூறுகையில், எங்கள் வான்வெளியில் சட்டவிரோதமாக நுழைந்த அமெரிக்க ராணுவத்தின் MQ-9 டிப்பர் ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றோம் என்றார். காசாவில் மோதல் ஆரம்பித்த பிறகு அமெரிக்க ட்ரோன்களை ஹவுதிகள் சுட்டு வீழ்த்துவது இது 3 முறையாகும். ஏமன் நாட்டின் அல்முகா என்ற பகுதியருக்கே சென்று கொண்டிருந்த MV ஆண்ட்ரோமெடா ஸ்டார் என்ற கப்பலை குறிவைத்து 2 தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதை பிரிட்டன் ராணுவம் உறுதி செய்துள்ளது. இதேபோல் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த கப்பலான MSC டார்வினையும் குறிவைத்தும் ஹவுதி படை தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இது தொடர்பாக ஹவுதியின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறுகையில், எங்கள் ராணுவத்தின் பலம் குறைந்துவிட்டதாக சில சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த செய்தியில் உண்மையில்லை என்றார். தாக்குதல்களை நாங்கள் தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளோம். மத்திய திரைக்கடல் மட்டுமன்றி இந்திய பெருங்கடல் பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்றார். இந்த பகுதி சர்வதேச கடல் வர்த்தகத்தில் மிகவும் முக்கியமான ரூட்டாக இருக்கின்ற நிலையிலேயே ஹவுதி படை இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துவது அங்கு பரபரப்பை உருவாக்குகின்றது. இது சர்வதேச வர்த்தகத்தையும் சீர்குலைத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் இலாட் துறைமுகத்தின் செயல்பாடுகளையும் கடுமையாக பாதித்துள்ளது. ஹமாஸ் மீதான இஸ்ரேல் போர் தொடங்கியது முதலே ஏமனில் ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றது. பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளை கண்டித்தும் ஹவுதி கட்டுப்பாட்டில் வசிப்போர் தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நடந்து வருவதாகவே அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. அடுத்து, அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரையில் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். மாணவர்கள் போராட்டங்களை ஒடுக்க போலீசார் முயன்று வருவதுடன் கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உடனடி போர் நிறுத்தம், இஸ்ரேல் தொடர்பில் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் முதலீடு செய்வதை நிறுத்துவது, இஸ்ரேலுக்கு அமெரிக்க ராணுவத்தின் உதவியை ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளையே மாணவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். நேற்று தினம் சவுத்தன் கலிபோர்னியா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களும் வளாகத்தின் வழியே பொதுமக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமெரிக்க உயர்மட்ட தூதர் ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவிற்கு சென்றிருக்கின்றார். ரியாத்தில் பிளிங்கன் சவுதியின் மூத்த தலைவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா பகுதியின் நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பது பற்றிய விவாதங்களுக்காகவே கட்டார், எகிப்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகிய ஐந்து அரபு நாடுகளின் சகாக்களுடன் ஒரு பரந்த சந்திப்பை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பின்னர் அவர் ஜோர்டான் மற்றும் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மறுபுறம் பிரெக்சிட் வேண்டும் என்று கோரி பிரான்சின் எதிர்கட்சிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார்கள். உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எதிர்க்கட்சியான தேசபக்தி கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. கட்சியின் தலைவரான புளோரினா பிலிப்போர்ட் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கினார். மக்கள் பிரெக்சிட் வேண்டுமென்று குரல் எழுப்புவதை காட்டுகின்ற வீடியோக்களும் வெளியாகி இருக்கின்றன. அதாவது, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறியது பிரெக்சிட் என்று அழைக்கப்படுகின்றது. அதேபோல் பிரான்சும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குரல் எழுப்பி இருக்கிறார்கள். அத்துடன் நேட்டோ அமைப்பிலிருந்தும் பிரான்ஸ் வெளியேற வேண்டும் என்றும் ரஷ்யாவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.